செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும், வலி அறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். ஒருவன் தான் மேற்கொள்ள கருதும் செயலின் வலிமையையும் தனது சொந்த வலிமையையும் தன்னுடைய பகைவனுடைய வலிமையையும் இருசாரார்க்கும் துணையாக இருப்பவர்களுடைய வலிமையையும் சீர்தூக்கி பார்த்து தனக்கு சேரும் மொத்த வலிமை எல்லா வகையிலும் மிகுமாயின் அதை அவன் மேற்கொள்ள வேண்டும் அந்த செயலை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், ஒல்வது அறிந்து அறிந்து அதன் கண் தாங்கி செல்வார்க்கு செல்லாது இல். ஒருவர் செய்யக்கூடிய செயலை குறித்து முதலில் அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து அவற்றினாலேயே தமது முழு கவனத்தையும் செலுத்தி மேற்கொண்டு செயலாற்ற முயல்வருக்கு செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம். ஆம் நேயர்களே, இன்று மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்சன் சென்டரில் முத்தமிழ் சங்கத்தின் 25வது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த 25 ஆண்டுகளில் நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும் சங்கத்தின் சாதனைகளை கூறுவதும் சங்கத்திற்காக உழைத்தவர்களுக்கு கௌரவம் செய்வதும் இன்னிசை மாலை என பல நினைவுகளின் சங்கமமாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகிறார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு MJ ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அரிய நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக் குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நுழைவுச் சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இன்று ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இன்று சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து TMS அவர்களின் குரலில், MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில், பீம்சிங் அவர்களின் தயாரிப்பில் செவாலியே சிவாஜி கணேசன் நடித்த பாடல் யார் இந்த நிலவு. இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, எல்லா இடத்துலையும் சொல்லப்படுற கதை. ஒரு தரம் வந்து சிவாஜி MS வீட்டை சொல்றாரு, இங்க பாரு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்குது, உன்னை எல்லாரும் ரொம்ப மெல்லிசை மன்னன் சொல்றாங்க, நீ அத்தனை பெரிய ஆளா, ஹாலிவுட்ல கிளிஃப் ரிச்சர்ட்னு ஒரு பாடகர், நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டே. ஆமா, அவனுக்கு என்ன இப்ப அப்படின்னு MSV கேட்டாராம். அவன் ஸ்லோ பேஸ்ல ஒரு மெலடி பாடியிருக்கான், என்ன பிரமாதமா பாடியிருக்கான் தெரியுமா, அது மாதிரி ஒரு பாட்டு, உன்னால டியூன் போட முடியுமா, சிவாஜி சவால் விடுற துணியில கேட்டதும் சுருக்குன்னு MSVக்கு கோவம் வந்துருச்சான். அப்படி ஒரு பாட்டு போட்டேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உன்னால நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டாரு MSV. நீ போட்டு குடு, நான் நடிக்கிறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டார் சிவாஜி. அவ்வளவுதான், பரபரப்பாகி MSV ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து அடுத்த அரை மணி நேரத்தை ஒரு டியூனை போட்டார். அதுக்கு முன்னாடியே கவிஞர் கண்ணதாசனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டார். டியூன் ரெடியானதும் அதை டெலிஃபோன்லயே போட்டு காட்டி அதுக்கேற்றபடியே ஒரு மென்மையான பாடலையும் எழுதும்படி சொல்லிட்டாரு. நேர புறப்பட்டு கண்ணதாசனை போய் பார்த்து அவர் தயாரா எழுதி வச்சிருந்த பாட்டை வாங்கிட்டு புறப்பட்டார் MSV. எங்க தெரியுமா, பாடகர் TMS வீட்டுக்கு. அவர்கிட்ட விஷயத்த விளக்கி சொன்னதுமே, நான் இப்ப ஹை பிச்சில் பாட்டுகள் பாடி அது எல்லாமே பெரிய அளவில் ஹிட் ஆகிட்டு இருக்கேன், இந்த சந்தர்ப்பத்தில் என்னை போய் ஒரு மென்மையான டியூனுக்கு பாட சொல்றீங்களேன்னு கேட்டாரான் MSV. இது ஒரு சவால், எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான், உனக்கு மட்டும் இல்லை கண்ணதாசனுக்கும் தான், நம்ம 3 பேருக்குமான சவால் இது, இதுக்கு நம்ம சரியான பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல TMS சரின்னு சம்மதிச்சு பாடினாராம். மறுநாளே அந்த பாட்டை ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. பாட்டினுடைய டேப்பை MSVயே நேரில் சிவாஜி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. கொடுத்துட்டு போ, பாட்டை கேட்கறேன், அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி MSV அனுப்பிட்டாரு. டைரக்டர் பீம்சிங்கின் சாந்தி படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துலதான் இந்த சவால் சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் காலையில டைரக்டர் சிவாஜிக்கு டெலிஃபோன் பண்ண போது, இன்னைக்கு ஷூட்டிங் வேணாம், பாட்டுக்கான ஷூட்டிங்க ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னு சிவாஜி சொன்னதும் டைரக்டருக்கு லேசான அதிர்ச்சி. சிவாஜிக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டார். மறுநாள் போன் செஞ்ச போதும் இன்னைக்கும் ஷூட்டிங் வேண்டான்னு சிவாஜி சொல்ல பீம்சிங் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. யாராவது ஏதாவது தப்பா சிவாஜிகிட்ட சொல்லியிருப்பாங்களோ, அதனால சிவாஜி கோமோன்னு நேர அப்படியே போயிட்டார் அவர் வீட்டுக்கே. என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா, வேற ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஷூட்டிங்க தள்ளி வைக்க சொல்றீங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் நான் சரி பண்றேன்னு கேட்டார் பீம்சிங். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த சிவாஜி, நான் தமாஷா எம்எஸ்வி கிட்ட ஒரு ஸ்லோ பேஸ்ல டியூன் போட சொன்னேன், ரொம்ப பிரமாதமா ஒரு டியூன் போட்டிருக்காரு, கவிஞரும் அதுக்கு ஏத்த மாதிரி பிச்சு உதறி இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல இந்த டிஎம்எஸ் எப்படி பாடியிருக்காரு தெரியுமா, இதெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி நான் நடிக்க வேண்டாமா, அது பத்தி தான் ரெண்டு நாளா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு ஒரு கார்டன் செட் போடுங்க, கையில ஒரு சிகரெட் இருக்கட்டும், மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அடுத்த சில தினங்கள்ல சிவாஜி விருப்பப்படியே அந்த பாட்டும் படம் பிடிக்கப்பட்டது. சிவாஜியோட நடிப்பு பார்த்து பிரமித்த எம்எஸ்வி நேர சிவாஜியின் வீட்டுக்கு போய் அவரை கட்டி தழுவி பாராட்டி ஆனந்த கண்ணீர் வடிச்சாராம். அந்த பாட்டு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன், யார் இந்த நிலவு. இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல அந்த பாட்டை பாத்தீங்கன்னா, சிவாஜி கையில வச்சிருக்க சிகரெட்ல விடுற புகை கூட அவ்வளவு அழகா நடிச்சிருக்கும், அதை வந்து எல்லாருமே அவ்வளவு ஸ்லாகிச்சு அந்த காலத்துல வந்து சிவாஜியினுடைய நடிப்புக்கு புகழாரம் சூட்டின பாடல் சாந்தி படத்திலிருந்து யார் இந்த நிலவு.
நிலவு ஏன் இந்த கனவு நிலவு
அஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு, நாம் எந்த வகை. வாழ்க்கையில் வெற்றி பெறும் கலையை முழுக்க முழுக்க இன்னொருவர் கற்றுத்தந்து விட முடியாது. நாமகத்தாம் கற்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். 10 மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒரே மாதிரிதான் பாடம் நடத்துவார். அதிகமாக உள்வாங்கும் திறன் உடையவன் அதிக மதிப்பெண் பெறுகிறான். மழை சமமாக பெய்தாலும் களிமண் நீரே உள்ளே விடாது. மணல் முழுக்க உள்ளே உறிஞ்சும் தன்மை கொண்டது. செம்மண்ணும் மணலும் கலந்த பூமி அதிகம் உள்வாங்கி கொஞ்சம் வெளியே நிறுத்தும். அதனால்தான் தாவரங்கள் செம்மண் பூமியில் தளதளவென்று வளர்கின்றன. சுயமாக முன்னுக்கு வந்த கலைஞர்கள், வணிகர்கள், தொழிலதிபர்களை பார்த்து நீங்கள் முன்னுக்கு வந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுங்கள் என்றால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்களை சுயநலவாதி, கர்வி, தான் மட்டும் முன்னேற ஆசை என்று உலகம் வாரி வைக்கிறது. சொல்லித்தரக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இது சொல்லித்தர முடியாதது. இது ஏன் பலருக்கு புரிவதில்லை? பரபரப்பில்லாமல் சிந்தித்தால் இந்த உண்மை புரிய வரும். நடிப்பு கல்லூரியில் நடிப்பை படிப்பாக முடித்த எவரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மிஞ்சியது இல்லை. என்ன புரிகிறது? ஒன்றை சொல்லிக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வதில்தான் வெற்றி அடங்கியிருக்கிறது. சிவாஜி கணேசன் எந்த கல்லூரியிலும் நடிப்பை கற்கவில்லை, ஆனால் உலகம் முழுவதிலும் இருந்து நடிப்பை கற்றுக்கொண்டார். சொல்லிக் கொடுப்பதில் வேறுபாடு இருக்க முடியாது, ஆனால் கற்றுக்கொள்வதில் வேறுபாடு இருக்க முடியும். தனித்தன்மை சுடர்விட முடியும். இதனை புரிந்து கொள்ளாமல் சிலர் புகழ்பெற்றவர்கள் வெற்றி ரகசியங்களை மறைத்து வைப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். இது சரியான குற்றச்சாட்டுதானா? சமைத்துப்பார் என்கின்ற புத்தகத்தை படித்து செய்த சமையலை விட அருமையாக சமைக்கின்ற அம்மணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறார்கள். அவர்கள் குழம்பு கொதிக்கும் போதே உப்பு கம்மி, புளி அதிகம் என்று ரிப்போர்ட் கொடுப்பார்கள். காரணம் அனுபவம் மட்டுமல்ல, பழக்கம் மட்டுமல்ல, மனம் விழித்த நிலை, விவரிக்க முடியாத சக்தியான மனம். பூரணமாக விழித்திருந்தால் நுட்பமான பல கலைகளை சுலபமாக கற்றுக்கொள்ளும் தன்மை அது. தூக்கத்திலிருந்து உடல் விழித்தால் போதாது, மனதும் விழிக்க வேண்டும். மூளையின் சாளரங்களை மூச்சுக்காற்றால் திறக்க வேண்டும். அப்போதுதான் நிறைய நிறைய உள்வாங்க முடியும். ஏட்டுச் சிறைக்காய் கறிக்கு உதவாது என்ற பொன்மொழி கோடி கோடி பெறும். சொல்லிக் கொடுக்கப்பட்ட செய்திகளை மட்டும் நம்பி ஒருவர் அறிவாளியாகிவிட முடியாது. ஆச்சாரிய ரஜினேஷ் இதை விளக்க ஒரு கதை சொல்வதுண்டு. ஒரு மகாராஜாவின் மகன் மிக மக்காக இருந்தான். அதிகாரம் உள்ள பல குடும்பங்களில் இந்த மக்கு மகன் பிரச்சனை எப்போதும் உண்டு. அவனுக்கு ஆட்சியை கொடுக்க மக்கள் விரும்பவில்லை. மூத்தவர் சபை எதிர்த்தது. என்ன செய்யலாம் என்று அரசர் கவலைப்பட்டார். வெளிநாட்டில் திறமையான கலாசாலைகள் மகனை சேர்த்து விட்டால் அவர்கள் எப்படியும் அவனை அறிவாளியாக்கி விடுவார்கள் என்று மகாராஜா முடிவு செய்தார். அங்கு பல துறைகள் இருந்தன. உயர்தரமான அந்த கலாசாலையில் 5 ஆண்டுகள் தங்கி படித்து விட்டு இளவரசன் திரும்பி வந்தான். அவனது நடை, உடை, பாவனைகள் மாறியிருந்தன. பழிச்சென்று உடையணிய பழகியிருந்தான். அழகாக நடப்பது, கை குலுக்குவது, மரியாதையாக பேசுவது என்று நிறைய மாற்றங்கள் அவனிடத்தில். மகாராஜாவுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. முதியோர் சபையில் மகனை நிறுத்தி அவர்கள் அனுமதியுடன் அறிவாளியாக்கப்பட்ட மகனை அரசனாக நினைத்தார். பலரும் அவனை அறிவாளி என்றே ஒப்புக்கொண்டனர். பல்கலைக்கழகத்தின் சாதனைகளை பாராட்டினர். ஒரு கிழவர் மட்டும் இளவரசனை சோதிக்க நினைத்தார். என்ன படித்தாய் என்றார். நிறைய நிறைய சோதிடம் கூட முறையாக கற்றுத்தந்தார்கள். நீங்கள் சோதிடத்தில் கேள்வி கேட்டால் கூட சொல்வேன் என்றான். கிழவர் தமது மோதிரத்தை உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டு இது என்ன என்றார். இளவரசன் யோசித்தான். ஒரு காகிதத்தை எடுத்து ஏதோ கணக்கு போட்டான். உங்கள் கையில் உள்ளது வட்டமானது, நடுவில் ஓட்டையானது, ஒளியுடையது என்று விடை சொன்னான். கிழவருக்கு உள்ளூர சந்தோஷம் இருந்தாலும் அடையாளங்களை சொல்லுகிறாயே ஒழிய அது இன்னதென்று சொல்லக்கூடாதா என்றார். அது எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லையே என்றான் இளவரசன். யூகித்து சொல் என்றார் கிழவர்.
உடனே இளவரசன், பாடத்திட்டத்தில் இல்லை என்றாலும் என் பொது அறிவை வைத்து சொல்லிவிடுவேன், அது ஒரு வண்டி சக்கரம் என்றான். சர்வ கலாசாலை சொல்லிக் கொடுத்ததை சரியாக சொல்லிவிட்டான். ஆனால் வண்டி சக்கரத்தை யாரும் உள்ளங்கையில் ஒழித்து வைக்க முடியாது என்ற சின்ன விஷயம் கூட அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. You can educate fools, but you cannot make them wise. முட்டாளை படிப்பாளியாக்க முடியும், ஆனால் அறிவாளியாக்க முடியாது. படிக்காத மேதைகளும் உண்டு, படித்த முட்டாள்களும் உண்டு. நாம் எந்த கட்சி தெரிந்தால் வாழ்க்கை வளமாகும். நன்றி.
ோ முந்திரி முத்தொழி சிந்திக்கோ மஞ்சளி வர்ண சுந்தரி வாவே தங்கின் அக்க தகதிமியாடும் தங்க நிலாவே குஞ்சிரி தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி முத்தொழி சிந்திக்கோ மஞ்சளி வர்ண சுந்தரி வாவே தங்கின் அக்க தகதிமியாடும் தங்க நிலாவே
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம். ஆம் நேயர்களே, இன்று மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்சன் சென்டரில் முத்தமிழ் சங்கத்தின் 25வது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த 25 ஆண்டுகளில் நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்கத்தின் சாதனைகளை கூறுவதும், சங்கத்திற்காக உழைத்தவர்களுக்கு கௌரவம் செய்வதும் இன்னிசை மாலை என பல நினைவுகளின் சங்கமமாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகிறார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு MJ ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அரிய நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நிறைவேற்றிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இன்று July 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம்.
கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றாலே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான்.
ஹாய், வணக்கம். திஸ் இஸ் சிங்கர் MJ ஸ்ரீராம். வர 25 ஜூலை மாதம் 2026 ஐ எம் கம்மிங் டு ஆக்லாந்து வித் அகிலா, ஷேகர் அண்ட் யுவியுடன் இணைந்து ஒரு இனிமையான இசை நிகழ்ச்சிங்களாம் பார்க்க போறீங்க. நானும் உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப அவலா இருக்கேன். இப்பப்பா நம்ம பாட்டுலாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் SPB இளையராஜாவோட காம்பினேஷன் கேட்க போறீங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சி யூ ஆல் ஆன் தி 25th ஆஃப் ஜூலை இன் ஆக்லாந்து.
இளநில பொழிகிறதே உலா போகும் வேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே.
ஹாய், வணக்கம். திஸ் இஸ் சிங்கர் MJ ஸ்ரீராம். வர July 25 அன்னைக்கு உங்க எல்லாரும் சந்திக்க இருக்கிறேன் ஆக்லாந்து முத்தமிழ் சங்கத்தோட 25th ஆனிவர்சரிக்கு. என்னோட நினைந்து அகிலா மற்றும் ஷேகர் ஃப்ரம் இந்தியா அண்ட் அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான யுகேந்திரன் வாசுதேவன் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் வித் அஸ் அண்ட் ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் யூ வில் என்ஜாய் திஸ் மியூசிக்கல் ட்ரீட் அண்ட் ட்ரிபியூட் டு இளையராஜா அண்ட் SPB. And all of you join for this lovely occasion. Have fun, listen to some good music and enjoy. See you all on 25th July 2026.
Bye. ஜானகி அம்மாவுக்கு அஞ்சலியாக இந்த பாடல். படம் அவர்கள், படத்தை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள், பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள், பாடலை பாடியவர் எஸ் ஜானகி அம்மா. ஜானகி அம்மால மட்டும்தான் இந்த பாடலின் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆலாப்ப அவ்வளோ அருமையா எடுத்து பாட முடியும். இந்த பாடல்ல இன்னொரு சிறப்பம்சம் கோரஸ். அந்த கோரஸ் கூட அவ்வளவு அழகா இந்த பாடலோட பொருந்தி போகிற மாதிரி இருக்கும். ஒரு பெண் மனசளவில் வெழிச்சி கொண்டு பாடக்கூடிய பாடல் இந்த பாடலை. கவிஞர் கண்ணதாசன் வரிகள் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு நடித்த சுஜாதாவுக்கென்றே எழுதப்பட்ட பாடல் வரிகள், அதை விட பிக்சரைசேஷன் சொல்லணும். அந்த பெண் எந்தெந்த மாதிரியெல்லாம் முரண்டு பிடிச்சி ஒரு நியாயமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முரண்பாடாக எப்படியெல்லாம் நடந்துக்க முடியுன்றதை அவ்வளோ அழகாக பிக்சரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. பாடலை பாடிய ஜானகி அம்மா கூட இந்த பொண்ணு எவ்வளவு எழுச்சி கொண்டு இந்த கோபத்தில் என்னென்ன செய்யணுன்றத அவ்வளோ ஒரு வேகமாக இந்த பாடல் நகரும். எவ்வளவோ ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் சிறந்த பாடல்கள் இருந்தால் கூட ஒரு பெண்ணின் எழுச்சிக்காக பாடின பாடல்ன்ற வகையில் ஜானகி அம்மாவின் பாடலில் பாட்டுக்கு என்ன வேலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எஸ் ஜானகி அம்மாவின் அஞ்சலிக்காக இன்று அவர்கள் படத்திலிருந்து காற்றுக்கு என்ன வேலி.
ஒருவர் உங்களை பற்றி அமைதியாக பொறாமைப்படுகிறார் என்பதை காட்டும் அறிகுறிகள் என்னன்னா, பொறாமை என்பது எப்பொழுதும் வெளிப்படையாக கோபமாகவோ வெறுப்பாகவோ வெளிப்படுவதில்லை. பல நேரங்களில் அது புன்னகைக்கு பின்னால் மறைந்திருக்கும், வாழ்த்தும் வார்த்தைகளுக்குள் ஒடிந்திருக்கும். அக்கறை காட்டுவது போல தோன்றும் நடத்தை கூட சில சமயங்களில் அமைதியான பொறாமையின் முகமூடியாக இருக்கலாம். அதனால்தான் பொறாமையை அடையாளம் காண்பது எளிதல்ல. உங்களை பற்றி அமைதியாக பொறாமைப்படும் ஒருவர் உங்கள் வெற்றியை முழு மனதுடன் கொண்டாட முடியாது. வாழ்த்துவார், ஆனால் உடனே அதற்கான மதிப்பை குறைக்கும் ஒரு காரணத்தையும் சொல்லுவார். நீங்க கடினமா உழைச்சிங்க, அதை ஒப்புக்கொள்ள முடியாது, உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்தது அப்படின்வாங்க. உங்கள் முயற்சியை பாராட்டுறதை விட சூழ்நிலையை பாராட்டுவாங்க. உங்கள் முன்னேற்றத்தை விட உங்கள் தவறுகள்ல தான் அவங்களுடைய ஆர்வம் அதிகமா இருக்கும். நீங்கள் 100 விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன தவறை பெரிதுபடுத்தி பேசுவாங்க. உங்கள் பலத்தை காட்டாமல் உங்கள் பலவீனத்தை மட்டும் நினைவூட்ட முயற்சிப்பாங்க. நீங்கள் பகிரும் மகிழ்ச்சியான செய்திகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உற்சாகமாக பதிலளிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய தோல்வி அல்லது சிரமங்களை பற்றி பேசும்போது அது அவர்களை கவனத்துடன் கேட்பதை நீங்க கவனிக்கலாம். அது எப்பொழுதும் தீய நோக்கங்கள் மட்டுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தொடர்ந்து இப்படியே நடந்தால் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். அமைதியான பொறாமை கொண்டவர்கள் உங்களை மற்றவர்களிடம் ஒப்பிடுதல் ஆர்வமாக இருப்பாங்க. உங்களை சாதனைய தனிப்பட்ட வெற்றியா பார்க்காம இன்னொருடைய சாதனையுடன் ஒப்பிட்டு அதன் மதிப்பை குறைக்க முயற்சிப்பாங்க. அதனால உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவா பாதிக்கப்படலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடக்கூடாது. இந்த அறிகுறிகள் 1 அல்லது 2 இருப்பதால் மட்டுமே யாரும் பொறாமைக்காரர் என்று முடிவு செய்ய முடியாது. சிலருக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதம் கூட மாறுபட்டிருக்கலாம். சிலர் இயல்பாக அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து ஒருவர் மதிப்பிடுவது நியாயம் இல்ல. தொடர்ந்து ஒரே மாதிரியான நடத்தையும் தெளிவான முறையும் இருந்தால் மட்டுமே அதை பற்றி சிந்திக்கணும். வாழ்க்கையில எல்லோரும் பாராட்ட வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனா உங்களை உண்மையாக நேசிக்கிற மனிதர்கள் உங்களுடைய வெற்றியால் அச்சப்பட மாட்டார்கள், உங்கள் வளர்ச்சியை குறைக்க முயற்சிப்பட மாட்டார்கள். உண்மையான உறவுகள் போட்டியை உருவாக்காது, முன்னேற வேண்டும் என்ற ஊக்கத்தை உருவாக்கும். அதனால்தான் உங்கள் வெற்றியை அமைதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை விட உங்கள் வளர்ச்சியை மனதார கொண்டாடுபவர்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்வது மிகவும் மதிப்பு மிக்கது. இந்த செய்தியுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மறந்துவிடாதவர்கள் நேயர்களே, இன்று மாலை 5 மணி அளவில் முத்தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. உங்கள் அனைவரையும் ஆவலுடன் அன்புடன் அழைக்கின்றது முத்தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக குழு மற்றும் சங்கம் வானொலியும். இன்றைய நிகழ்ச்சியை அழகுபடுத்திய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.